இடத்துல பேசுவோம், கவனிச்சுருக்கோம். என் புத்தகத்தில் பேஜ் 301. இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். ஜடத்துவங்கிறது முதல்ல ஆரம்பிச்சு அஜ்ஞாத்ருத்வமா அஜ்ஞானத்துவமா அனாத்மத்துவமா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி மூணு பட்சத்திலையும் தோஷத்தை சொல்ல, முதல் பட்சத்தை நாங்கள் விட்டோம், ரெண்டு மூணு பட்சங்களை நாங்கள் சமர்த்தனம் பண்றோம் அப்படின்னு த்விதீய திருத்தீய பட்சயோகோ தோஷ அபாவாத்னு சொன்னேன். அதில் முதல் பட்சத்தில் விட்ட பிறகு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற ரெண்டு பட்சங்களில் அஜானத்துவம் ஜடத்துவம் எனக்கூடியதான பட்சத்தில் ஆத்மாவில் வெபிச்சாரம் வரும் அப்படின்னு ஞான பின்னத்துவம்னு சொன்னார். ஆத்மா ஞானம் இல்லைங்கிற அபிப்பிராயத்தில் ஆத்மா ஞான பின்னத்துவம் வருதுன்னு சொன்னால் அப்போ அர்த்தோபலட்சித்த பிரகாசம் தான் ஞானம் எங்களுக்கு. அதனால மோட்சதையிலையும் அர்த்தோபலட்சித்த பிரகாசம் சித்ரூபம் இருக்கிறதுனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு மேலே போய் சொல்லிட்டு வந்திருக்க. அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆட்சேபம் பண்ணின, என்ன தயா மோட்சாவஸ்தாயாம் ஆத்மனஹா நிர்விஷயத்துவ அங்கீகாரா ஆனந்த அப்பிரகாசே தன் அபுமர்த்தம் தத் அபுமர்த்தத்வம் சியாத் இதி. ஏன்னா தாங்களோ மோட்சதையில ஸ்வயா மோட்சதசாயாம் ஆத்மனஹா நிர்விஷயத்துவ அங்கீகாரா, மோட்சம் வந்த நிலையில ஏதாவது ஆத்மாவுக்கு விஷயம் இருக்கோ? ஒரு விஷயமும் இல்லை. விஷயமே இல்லாத போனால் அங்கே ஆனந்தம் பிரகாசிக்குமோ? நமக்கு விஷயம் இருந்தால் தானே ஆனந்தம் வருது. லௌகிகமான விஷயங்கள் இருந்தால் தானே ஒரு அழகான உருவத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு நல்ல பதார்த்தத்தை சுவைத்தாலோ நமக்கு ஆனந்தம் வருது. மோட்சத்தில் ஒரு விஷயமும் இல்லை, ஆத்மாவுக்கு ஒரு விஷயமும் இல்லை. அப்போ விஷயம் இல்லைன்னா ஆனந்தம் தெரியாது. ஆனந்தம் தெரியாது போனால் அந்த மோட்சம் எப்படிப்பட்டதான மோட்சம்? அதை யார் விரும்புவா? குமர்த்தமாக இருக்கணுமோ இல்லையோ? புரடர்கள்னால அத்தியமானமாக இருக்கணும். ஸோ அது குமர்த்தமாக ஆகாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது ததா ஞானையேவ பிரகாச ஆனந்த ஏவ பிரகாசா மற்றும் ஆனந்தத்திய பிரகாசம். அங்கே ஆனந்தம்தான் பிரகாசமே தவிர ஆனந்தத்தை விளக்கக்கூடியதான ஒரு ஒளி இருக்கிறதாகவும் ஆனந்தம் வேறாகவும் ஒளி வேறாகவும் அப்படி நாங்கள் ஒத்துக்கல. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். ஸோ ஆனந்தமே பிரகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா ததா அஸ்தி. அதோட மட்டுமல்ல ஆனந்த ஏவ பிரகாசா மற்றும் ஆனந்தஸ்ய அப்படின்னு முடிச்சுவிடணும். இப்ப என்னாச்சு? பிரகாசத்துவம்னா என்னது? பிரகாசத்துவம் அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா. பிரகாசத்துவமோ அர்த்தோபலட்சித பிரகாசமோ ததா அஸ்தி ஏவ. மோட்சதையிலையும் பிரகாசத்துவமும் இருக்கு, அல்லது அர்த்தோபலட்சித பிரகாசம் ஒரு காலத்துல அர்த்தம் இருந்தது அப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருந்தது, இப்பொழுது அர்த்தம் இல்லாத போனாலும் பிரகாசத்துவம் இருக்கு. அதனால அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா ததா, ததான மோட்சதையில் அஸ்தியேவா இது ந ஞானத்வஹானிகி. அதனால அந்த ஞானத்துவங்கிறதுக்கு நாட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல சில கேள்விகளை கேட்டான். நனு ததாபி, அப்பவும் நீங்கள் சொல்கிற மாதிரியே பிரகாசத்துவமோ அர்த்தோபலட்சித பிரகாசமோ அப்பொழுது இருக்கு என்று சொல்றதா இருந்த போதிலும் அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஞாதுரபாவா ததா தன்ன ஞானம். நீ விஷயம் இருக்கா இல்லையா அப்புறம் இருக்கட்டும் சுவாமி, ஞாதா இருக்கான? அரிபவன் இருக்கானா? அரிபவனே இல்லைன்னா எப்படி ஞானம் இருக்கும்? அரிபவனுக்கல்லவா அறிவு வரும். அரிபவனே இல்லை என்று சொன்னால் அறிவு எப்படி வரும்? ததா மோட்சதையில் ஞாதுகுவாவா, அறியக்கூடியதான வியக்தி இல்லை. என்ன ஜீவன் தான் இல்லையப்பா, பிரம்மவஸ்தம் இருக்கு. அவ விவகாரம் என்னன்னா ஞாதுரபாவா தன்ன ஞானம். ஞாதா இல்லாமலேயே ஞானம் இருக்கட்டும் சுவாமி, உமக்கு என்ன வந்ததுன்னு லோகத்துல பாருங்கோ. நகி போக்திருகீனா புஜிக்கிரியா பவதி. புஜிக்கிரியா உட்கொள்வது என்கிறது, அது உட்கொள்பவன் இல்லாமல் இருக்குமா? மனுஷன் யாரும் இல்லை சார், இங்கே போஜனம் மட்டும் நடந்துட்டு இருக்குன்னு எப்படி நடக்குது சொல்ல முடியாது இல்லையா? அப்போ உட்கொள்வது எனக்கூடியதான செயலானது உட்கொள்பவன் இல்லாமல் எப்படி நடக்காதோ, அதே போலயே ஞாதா இல்லாத போனால் அறிவு எனக்கூடியதான செயல் நடக்காது. அகையால் மோட்டத்தில் ஞானம் இல்லை, ஞாதா இல்லை. ஞாதா இல்லைன்னா ஞானம் இல்லை. இன்னைக்கு ஞானம் இருக்கு, நிச்சயமா ஞானம் இருக்குங்கிறத எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா. அதுக்கு ஒருவேளை நீங்க இப்படி பதில் சொல்வேலையானால், நாங்க அப்படி பதில் சொல்லல, ஆனா அவன் இப்படி சொல்வேலையானால் அனாதித்வேன கிரியாரூபாவாது அனபேட்சத்துவம் திவாச்சம். இது அனாதியா இருக்கிறதுனால ஞானம் கிரியாரூபமாக இல்லை, கிரியாரூபமாக இல்லாததுனால அதுக்கு இந்த ஞாதாவனுடைய அபேட்சை இல்லை. ஞாத்திரபாவாத்துன்னு சொன்னீங்க, ஞாதாவனுடைய அபேட்சை இல்லை அப்படின்னு சொல்லுவேடா? அப்படி கிடையாது. பாருங்க, அனாதேகே பிராகபாவசிய பிரதியோகினி. பிராகபாவம் அனாதி, இப்பதான் சொன்னார். பிராகபாவம் அபாவங்கள் நாலு விதம். பிராகபாவம், பிரதிபம்சாபாவம், அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம், அவன் பிரிச்சிருக்கான். ஞானம் அதை பிரிக்கிறதே தப்புன்னு ஆச்சாரியால் பாஷ்யத்தில் எழுதியிருக்கார். ஏன்னா அதுவே அபாவம், இல்லாத பொருள். இல்லாத பொருளுக்கு அட்ஜெக்டிவ் போடுறா. அது அபாவம் சொன்னாலும் இல்லாது, அது இல்லாதுன்னு பிராகபாவம், போன பிறகு அபாவம். இது என்னது சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றபடி நாங்களும் சொல்ல வேண்டியதுதான். அப்ப உங்களோட பேசுறதுன்னு அப்படி தானே பேச ஆகணும். இப்ப அபாவம்னு சொல்றான். இந்த அபாவத்துல ஒரு பிராகபாவம்னு சொல்றான். பிராகபாவம்னு என்னது கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கோ. இப்ப மண்ணு இருக்கு, இன்னும் குடம் வரல. குலாலம் கொசவன் மண்ணை வச்சுட்டாக்கா நமக்கு குடம் வேணும். இப்போ குடம் என்ன கொண்ட குடம் கொடுங்கன்னு கேட்டேன். கேட்டால் அவன் சொல்கிறான் குடம் இல்லைன்னா. அவன் தமிழில் என்ன சொல்லியிருக்கான், இல்லை. இது இல்லைங்கிற பொருளுக்கு என்ன சார் அர்த்தம்? குடம் மூணு காலத்துலையும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தமா? கொடுக்க மாட்டேன்னா அவன் கொசங்கிற போகிறது எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. இப்போ என்ன அர்த்தம், நீங்கள் குடத்தை இப்போ கேட்குறீள், இப்போ குடம் இல்லை, ஆனால் என்ன இருக்கு, மண்ணு தான் இருக்கு. இப்போ குடமானது கொஞ்ச நேரம் ஆனப்புறம் வரும், நாளைக்கு வரும். அவுட் ஆஃப் ஸ்டாக்னு கடையில் என்ன போட்டுறாங்கன்னா இதுதான் பிராகபாவம். இப்போ விவகாரம் என்ன, இப்பொழுது இல்லை ஆனால் நாளைக்கு வரும். அப்போ தான் உண்டாகிறதுக்கு முன்னால் எது இல்லையோ அதுக்கு பிராகபாவம்னு இது. சுவோத்பத்தே பிராக் வித்தியமான அபாவா பிராகபாவா. சுவோத்பத்தின கட்டோத்பத்திக்கு முன்னால் இருக்கிற அப்ப பிராகபாவத்துக்கு கட பிராகபாவம்னு இது. பட்டோத்பத்திக்கு முன்னால் இருக்கிற பிராகபாவத்துக்கு பட்ட பிராகபாவம்னு இது. அதே போல குடியோத்பத்தியே முன்னால் இருக்கிற பிராகபாவம் குடிய பிராகபாவம். இப்படி வரிசையா வச்சுக்கலாம். அது சுவத்பத்திய பிராக் வித்தியமான அபாவா பிராகபாவா. அதே போல ஒரு குடம் இருக்கு, வாங்கி வச்சிருக்கு. உங்க அதுல ஒரு பையன் இருக்கான், பேர் ஒன்று வச்சுக்கோங்களேன். அந்த பேரை கீழே தள்ளிவிட்டான் குடத்தை, உடஞ்சு போயிடுச்சு. அந்த பேரை நான் வை விழப்ப அவ்வளவு தைரியமா இருக்கும் உங்களுக்கு கிடையாது. பேரன் உடைச்சு விட்டான். இப்ப குடம் எங்கேன்னு கேட்டா என்ன பதில் சொல்வேள், குடம் போயிடுச்சு. அப்பவும் தமிழ்ல குடம் இருக்கானா, குடம் இல்லைன்னு தான் சொல்றேன். குடம் இருந்த உடஞ்சு போய் முன்னாலேயும் இல்லைன்னு தான் கொசம்னு சொன்னான். இப்பவும் நீங்க இல்லைன்னு தான் சொல்றேன். தமிழ்ல ரெண்டும் இல்லைதான். ஆனா கொசம் சொன்ன குடத்துக்கு இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நேரம் ஆனப்புறம் குடம் உண்டாகும்னு அர்த்தம். இப்ப நீங்க சொல்லக்கூடியதான இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, இந்த குடம் இனிமேல ஜென்மாவில வராதுன்னு அர்த்தம். அந்த குடம் தான் போயிடுதான். இல்லை என்று சொன்ன போதிலும் ஒரு இல்லைக்கு இனிமேல வரும்னு அர்த்தம், இன்னொரு இல்லைக்கு இப்பறவையில வராதுன்னு அர்த்தம். முன்னால சொன்னதான இல்லைக்கு பிராகபாவம், இப்ப இருக்கிற சொல்லைக்கு இல்லைங்கிறதுக்கு துவம்சம். இப்ப முன்னால சொன்ன கொசவன் சொன்னானே பிராகபாவம் இல்லைன்னு, இது எத்தனை ஜென்மாக்களா சொல்லிட்டு இருக்காங்க. உடம்பு உண்டாகிற பதியம் தான் குடம் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்ப இல்லைன்னு ஒரு மணி நேரம் ஆன பிறகு போய் கேட்கல, குடம் வந்துருக்கா, இன்னும் பண்ணல சார், இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் சொன்ன என்ன இருக்கா, இல்லை சார், இன்னும் வரல. சில பேர் எப்படிதான், ஒரு காரியத்தை கொடுத்துருன்னா பண்ணியாச்சுன்னா இல்லை இல்லை இல்லைம்மா, கடைசி வரைக்கும் பண்ண மாட்டான். தீர்க்க சூத்திரின்னு பேர் பிடிக்கும். எது என்னைக்கு பண்ணணுமோ அதை பண்ணவே மாட்டான் கடைசி வரைக்கும். அதனால அப்படி இருக்கிற வாழ்க்கை எது எப்ப சார் இல்லைங்கிறது நிற்கும், அப்பொருள் உண்டான பிறகு. இது இல்லைங்கிறது எத்தனை நாள் ஆரம்பிச்சிருக்க, யுகாதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு வச்சுங்களேன். ரொம்ப நாளாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இல்லை 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 இல்லை, எப்போ உண்டாகுமோ அப்போ தான் அது இருக்கு. ஸோ இந்த பிராகபாவங்கிறது ரொம்ப நாளாக வந்துட்டே இருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. பொருள் உண்டானதுமே முடிவு. ஸோ அனாதிகி சாந்தா பிராகபாவா, அனாதி காலமாக வந்துட்டு இருக்கு. எப்பொழுது கூட உண்டா இருக்கோ அப்பொழுது அது இல்லைங்கிற சொல்லு நின்று போச்சு. சோ பிராகபாவத்துக்கு என்ன பேரு? அனாதிகி சாந்தா பிராகபாவா. அதே போல துவம்சத்துக்கு இதுக்கு ரிவர்ஸ் என்ன? ஆதிகி அனந்தா துவம்ச. இப்ப அது வரைக்கும் போகும், அத்தியந்தாகவும் அன்னியாகவும் அப்புறம் பார்த்துப்போம், அதுக்கு நம்ம வர சந்தர்ப்பம் வரப்ப. இப்ப பிராகபாவம் சொன்னோம் இல்லையா, இந்த பிராகபாவம் என்ன? அனாதி. அனாதியாக பிராகபாவம் இருந்தாலும் அனாதேகே பிராகபாவத்திய, அதுக்கு பிரதியோகி சாபேட்சம் இருக்கா இல்லையா? பிராகபாவம்னு சொன்னா எதனுடைய பிராகபாவம் சார்? கட பிராகபாவமா, பட பிராகபாவமா, ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? இப்ப அது அனாதியாக இருந்த போதிலும் அது எதனுடைய எது என கூடியதாக அபேட்சை இருக்கவே இருக்கு. ஸோ அனாதியா இருந்தா அது என்னுடைய அபேட்சை இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க, சரியா வரலையே. அனாதியான பிராகபாவத்துக்கு எப்படி அபேட்சை இருக்கோ அதே போல அனாதியா இருக்கக்கூடியதான ஞானிக்கிறதுக்கு அபேட்சை இருக்கணும், ஞாதா இருக்கணும், ஞாதா இல்லை. தேர்ஃபோர் நீங்க சொன்ன தப்பு. இப்படி எங்கே வராங்கிறத நம்ம பார்க்கணும் அவனுடைய கேள்வி. அதே போலயே இதை பாருங்க, ஜாதேகே வியாப்தம். இந்த ஜாதிங்கிறது அனாதி. ஜாதிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன? நித்தியம் ஏகம் அநேகானுகதம் அப்படிங்கிறது ஜாதின்னு சொல்றேன். இப்போ ஒரு நாய் இருக்க, அந்த நாயை பார்த்ததுமே அந்த நாயில் இருக்கக்கூடிய நியாயா இருக்கக்கூடியதான தன்மை உங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. எந்த பொருளை பார்த்தாலே அந்த தன்மை நமக்கு புரியும். ஒரு வியக்தியை பார்த்தோம், ஒரு மனுஷனை பார்த்தோம், இன்னொரு மனுஷனை வந்தாலுமே என்ன இவர் யாருன்னு சொன்னா நாயின்னு சொல்வாளோ மனுஷன்னு சொல்வாள். சோ இவரைத்தானே மனுஷன்னு சொன்னால் இவர் எப்படி மனுஷன்னு சொல்றேன் நீங்க அப்படின்னு. இந்த மனுஷனை பார்க்கும்பொழுது நாம் அவருடைய கண்ணை காது மூக்கம் நாக்க கை கால் இதை மட்டும் பார்க்கல, அது எங்கெங்க எந்தெந்த அமைப்புல இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த அமைப்பை நம்ம பார்த்து இது போல ஒரு அங்க விநியாகம் இன்னொரு இடத்துல இருக்கமையானால் அதையும் இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு என்ன பேரு? நம்ம வியக்தியை கிரகிக்கல, வியக்தியோட ஜாதியும் கிரகிக்கிறோம். இந்த ஜாதி எத்தனை நாளா இருக்கு சார்னர்? அனாதியா இருக்கு. ஏன் இது ஜாதி? வியக்தி தானே புதுசா புதுசா பிறந்திருக்க, ஜாதி ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு, அது எப்போதும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். ஸோ அனாதியாக இருந்த போதிலும் ஜாதி, அது வியக்தி சாபேட்சத்தை இருக்கா இல்லையா? பரவ. அதே போலயே ஞாதாவுடைய சாபேட்சம் இல்லாமல் ஞானம் எப்படி இருக்கும்? மோட்ச காலத்துல ஞாதா இல்லை ஆனா ஞானம் இருக்குங்கிற நீங்க என்ன சுவாமி கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள. ஜாதேகே வியக்தௌ. அதே போல ஜீவ பிரம்ம விபாகஸ்ய தர்மி பிரதியோகினோ. ஜீவ பிரம்ம விபாகஸ்ய, ஜீவன் வேறு பிரம்மம் வேறு எனக்கூடியதான விபாகம் அந்யோன்யாபாவம்னு வச்சுக்கோ. பேதம், ஜீவன் வேறு பிரம்மம் வேறு எனக்கூடியதான பேதம். இந்த பேதம் இருந்தால் இதுக்கு தர்மி பிரதியோகி ஞானம் வேணும். குடம் வஸ்திரம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த இல்லாமைங்கிறது எதனுடைய இல்லாமை எதுல இருக்கு அப்படி பேர் தான் சொல்லணும். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு அது ஒண்ணு, ஒன்னு தர்மி இன்னொன்னு பிரதியோகி அப்படின்னு சொல்லணும், இன்னொன்னு அனுயோகி பிரத்தியோகி சொல்லணும் எப்படியா இருந்தது. ஸோ இப்ப தர்ம பிரதியோகி ஞானம் இருக்கா இல்லையா? ஜீவ பிரம்ம விபாகத்துக்கு இருக்கு. அந்த ஜீவ பிரம்ம விபாகம் எண்ணில இருந்து ஆரம்பிச்சது சார்னா உங்களுக்கு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது, மோட்சம் வந்தா தான் முடியும். நமக்கு மோட்சம் வந்தா துவைத்தைகளுக்கு மோட்சம் வந்தால் முடியாது. அப்போ என்ன அவர் ஜீவ பிரம்ம விபாகம் இருக்குங்கிறா, அது மோட்சமா இல்லையான்னு அப்புறம் பார்த்துப்போம். நம்ம கணக்கில் மோட்சம்னு சொன்னால் அல்லது உபனிஷ சொல்லக்கூடியதான கணக்கில் மோட்சம்னு சொன்னாலே ஜீவனும் பிரம்மமும் ஒன்று எனக்கூடியதான ஞானம், அந்த ஞானம் வந்திருக்கு மிஞ்சி இருக்கக்கூடியதா பிரம்மந்தான், அது வேற ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே வேறு ஜீவனே கிடையாது, இருக்கிறது ஒரே பிரம்மம். ஆனால் இந்த ஜீவ பிரம்ம விபாகம்னு இருக்க பார்த்தல, இந்த விபாகமானது எண்ணிக்கை ஆரம்பித்ததுன்னா என்னைக்கு ஆரம்பித்தது? உங்களுக்கு என்னைக்கு ஜீவத்துவம் வந்ததோ அன்னைக்கு. ஜீவத்துவம் என்னைக்கு சார் வந்ததுன்னார்? அனாதியா இருக்கு. ஏன் சுவாமி அனாதிங்கிற? ஷடஸ்மா கமநாதயா ஜீவயி சோபிசுத்தாச்சித்து ததா ஜீவேஷயோர்பிதா. ஜீவன் ஈஸ்வரன் சித்து ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா தச்சிதோர் யோகா. அவித்யை என்ன? அவித்யக்கும் சித்துக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் என்ன? இந்த ஆறும் அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவித்யா தச்சிதோர் ஷடஸ்மாக்கம் அனாதய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜீவ பிரம்ம விபாகம் அனாதி. ஜீவ பிரம்ம விபாகம் அனாதியா இருந்தாலும் அனாதியா இருந்த போதிலும் அது அனாதியான பொருள் இன்னொன்னு எதிர் பார்க்க முடியாது வேண்டியது இல்லைங்கிற தர்ம பிரதியோகி அபேட்சை இல்லாமல் இருக்கா? அனாதியா இருந்த போதிலும் தர்ம பிரதியோகியான அபேட்சை இருக்கு. தர்ம பிரதியோகிகளுடைய அபேட்சை இருப்பதனால் ஏன்னா விபாகம்னு சொன்னா டிஃபரன்ஸ் சொன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் திஸ் வித் வாட் சொல்லி ஆகணும் இல்லையா. அப்ப தர்மியனுடைய அபேட்சை இருக்கு, பிரதியோக அபேட்சை இருக்கு, அது இருந்தா தான் இந்த டிஃபரன்ஸ் சொல்ல முடியும். ஸோ அனாதியான இந்த ஜீவ பிரம்ம விபாகத்துக்கு தர்மி பிரதியோகிகளுடைய அபேட்சை இருக்கும்படி அனாதியான உங்களுக்கு அந்த ஞானத்துக்கு ஞாதாவுடைய அபேட்சை வேணும். ஞாதா இல்லாதவனா ஞானம் வராது. அதே விதமே அஜானத்த ஆசிரிய விஷயோ அவன் எடுக்கிறதெல்லாம் இந்த அனாதியா இருக்கிற வரணும் அஜானம். ஏன்னா அனாதியா இருந்தாலும் இன்னொரு அபேட்சை இருக்கு, அது சொல்றதுக்காக இருக்கிறோம். அஜானம் இருக்கு, அஜானம்னு சொன்னா அறியாமை. இந்த அறியாமை ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் இல்லையா, அல்லது ஒரு விஷயத்தை பத்தி இருக்கணும். எனக்கு லேட்டின் தெரியாது அப்படிங்கிற, யாருக்கு தெரியாது எனக்கு தெரியாது. ஸோ அஜானத்துக்கு ஒரு ஆச்சரியம், எது தெரியாது லேட்டின் தெரியாது. ஸோ விஷயம் அஜானமானது எனக்கு தெரியலேன்னு சொல்றேன்ல, என்ன தெரியல எனக்கு தெரியலேங்கிறது என்னன்னு தெரியல சார் நீங்க சொல்லக்கூடாது, அது அந்நியாயம். விவகாரம் வந்து எனக்கு தெரியலேன்னு நீங்க சொன்னேன்னா அதான் தெரியலேங்கிறது என்னதுன்னு நீங்க சொல்லி ஆகணும். யாருக்குன்னு கேட்டா எனக்குன்னு சொல்லணும். ஸோ ஒரு அஜானம்னு ஒன்று இருக்குமே, ஆனால் அதுக்கு விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர் அதுவும் தெரியணும், யாருக்கு தெரியலேங்கிற விஷயம் ஆசிரியமும் தெரியணும். ஸோ அஜானம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த அஜானமானது அனாதி. இப்போ தானே சொன்னேன் ஷடஸ்மாகம் அனாதயாங்கிறதுல ஜீவ ஈசோ விசுத்தா சித் ததா ஜீவேசயோர்பிதா அவித்யா, அந்த அவித்யக்கு தான் அஜானம் இருக்கு. சச்சிதோர் யோகா, இந்த அவித்யாங்கிறது எப்போ சார் இருக்கு, அனாதியாக இருக்கு. எப்போ சார் போகுங்க, ஞானம் வந்தால் போகும், வருமானு கேட்காதீங்க. அட்வைசிங் கிளாஸ் வந்திருக்கு நிச்சயமாக வரும், அதில் சந்தேகம் இல்லை. இது இருக்கிறதுக்குள்ளேயே இதுதான் ஹையஸ்ட் புக்கு. இப்போ இருக்க அத்வைதத்துக்குள்ளேயே ரொம்ப உயர்ந்ததான புத்தகம் இது. உயர்வு எதனாலேன்னு சொன்னால் முக்கியமான கிரந்தங்கள் நம்ம சாஸ்திரத்துக்கு உபனிஷத்துக்கள், அது ஞாபகம் எண்ணிக்கை அதை மறக்கப்படாது, அதுதான் பிரதானம், அதுதான் சப்த பிரமாணம். அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான அர்த்தம் நமக்கு நல்லா தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் வியாசாச்சாரியார் பகவத்கீதையை எழுதியிருக்க. இப்போ உபனிஷத்து பிரதானமான கிரந்தங்கள், அது உபோத்பலகமாக பகவத்கீதை இருக்கு. அந்த உபனிஷத்தில் நம்ம வாஸ்தலான விஷயங்கள்லாம் கரெக்டாக நமக்கு செட் ஆகணும்னா அதுக்கு சூத்திர பாஷ்யம். ஒரு உபனிஷத்தில் ஒரு வாக்கியத்தை எடுத்துப்ப, அந்த வாக்கியத்தில் இந்த பிரதானத்தை சொல்றதா ஜீவனத்தை சொல்றதா வேற ஏதோ சொல்றதா அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுங்கிறதுக்காக ஒரு பத்து யுக்திகளை சொல்லி அந்த யுக்திகள்லாம் தப்புன்னு சொல்லி இதைத்தான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்றதே அது அது மனன கிரந்தம். நம்ம உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான வாக்கியங்கள் நன்றாக நம்ம மனசுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் வியாசாச்சாரியால் சாஸ்திரத்தை எழுதினார். ராதா தோன்ற மதிஜாசான்னு ஆரம்பித்து சபதராவது கடைசி அனாவிருத்தி சப்தாத்துங்கிற வரைக்கும் தான் 585 சூத்திரங்கள் 192 அதிகரணங்களில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். ஏன்னா அவருக்கு நன்னா தெரியும் நம்ம மனநம் பண்ண மாட்டோம். சிரவணம் பண்ணுறதுக்கே சிரவணாயாபி பகுபேர் யோனால சிரவணம் பண்ணுறதுக்கே வரலை, 65 பேர் வந்த கிளாஸ் இன்றைக்கி 25 பேரில் நிற்கிறது, அதை பற்றி நான் கவலைப்படலை. 25 பேர் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடியதான 25 பேர் உத்தம அதிகாரிகள். அதனால் அத்தனை பேருன்னு மாபுக்காக நம்ம சொல்லலை. ஏன் சொல்ல வந்தேன்னா கேட்கறதுக்கே வர்றது ரொம்ப கஷ்டம், ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் இருந்தால் தான் கேட்க முடியும். ஆனால் அது கேட்ட பிறகு அதை மனநம் பண்ணணுமே, அதை மனநம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணால் நம்ம பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சு நமக்கு மனநம் பண்ணுறதுக்கு தூண்டுறா போல இப்படி பண்ணணும்னு சூச்சனை பண்ணியிருக்க. ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு நியாயம், இப்படி மனநம் பண்ணி வஸ்து திருடமாக ஏற்பட்டவாளுக்கு இன்னொருத்தர் ஒரு கேள்வி நமக்கு கேட்டோலையானால் நமக்கு இருக்கிற தார்ஜியம் நம்ம விட்டு போகக்கூடாது. அத்வைத்தம் தான் நிஜம், அது ஒன்று தான் இப்பிரிவில் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். எனக்குடையதான திருடமான ஒரு நம்பிக்கை இருக்கு பற்றியில், ஏன்னா திருடமான அபரோஷ சாஸ்திரம் அப்படிதான் அபரோஷ சாஸ்திரத்துக்காக வழிக்கு இருக்கும். அந்த தார்ஜியம் இந்த கிரந்தம் கொடுக்கறது. ஆகையால் தான் அவர் முதல்ல எழுதும்பொழுது சொல்லிருக்கார், போதாய வாதி விஜயாயச்சா, இந்த கிரந்தம் போதத்துக்கு உங்களுக்கு அத்வைதம் நன்றாக செட் ஆகிறதுக்கு. வாசிச்சிருக்கேன் சூத்திர பாஷ்யம் கேட்டிருக்கேன், பிரஸ்தானத்தை கேட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது நன்னா நம்ம மனசில் அசம்பாவனா விபரீத பாவனா வராமல் இருக்கணும். அந்த விபரீத பாவனை வர்றதுக்கு என்ன, யாராவது ஒரு கேள்வி கேட்டால் இப்படியோ அப்படின்னு ஒரு பயம் வரப்படாது. எந்த கேள்வி கேட்டாலும் அதை நம்ம திருப்பி சொல்லக்கூடியதான யோகியத்தை நமக்கு இருக்குன்னு சொல்கிறத நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்க, இது நம்ம புதுசாக ஒன்றும் சொல்லலை. அதுவை சித்திலேயே எங்கேன்னா இதெல்லாம் சங்கிருஷ்ய சாஸ்திரம் விஷயம், எல்லா சாஸ்திரங்களும் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான அத்தனை கிரந்தங்களையும் நான் பார்த்து அது இருக்கிறது ஒரு இடத்துல சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆகையால் நீங்கள் முன்னால் முக்தாவளி, வேதாந்த முக்தாவளி, அது நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அத்தனை கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயமும் ஓர் இடத்துல சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால்தான் சொல்றேன், இது ரொம்ப உயர்ந்ததாக ஒரு கிரந்தம். இப்படிப்பட்டதான இந்த கிரந்தத்துல வந்து சொல்றாரு, அஜ்ஞானத்தை ஆஸ்ரய விஷயோ. அஜ்ஞானத்துக்கு ஒரு ஆஸ்ரயம் வேணும், ஒரு விஷயம் வேணும். ஆஸ்ரயமும் விஷயமும் இல்லாத போனால் அஜ்ஞானம் தெரியாது. ஸோ அஜ்ஞானமானது அனாதி, அனாதியாக அஜ்ஞானமா இருந்தாலும் அதுக்கு ஆஸ்ரயம் விஷயம் இதனுடைய அபேட்சை இருக்கு. அதே போல அனாதியா இருக்கக்கூடியதான ஜானத்துக்கு ஞாதாவுடைய அபேட்சை வரும். ஒவ்வொருத்தரும் அங்கே சேர்த்துக்கணும். அதே போலயே பிரம்ம சத்தாய கர்த்தரி அபேட்சா தர்சன. பிரம்ம அஸ்தின்னு சொல்றேன், சத்தான அஸ்தி, பிரம்ம அஸ்தின்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப கர்த்தரி அபேட்சை இருக்கா இல்லையா? அசதாதுக்கு மேல சிப்ரத்தியம் போட்ட இல்லையானால் அது மேல கர்த்தரி சப்புன்னு ஒரு தப்பு வர தெரிய அது நேரம் வந்து உட்கார்ந்துடல. வர்றதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணீங்க, இந்த கணத்துல தீப்புக்கு லோபம் சொல்லி கடைசியில் அசு தி அஸ்தி அப்படின்னு. அது எந்த அர்த்தத்துல வந்திருக்கணும் சார்? தீப்பு கர்த்தர்த்தம் தான் வந்திருக்கு. அதனாலதான் பிரம்மதத்தாய கர்த்தரி அபேட்சா தர்சன. நடு நடுவில் நமக்கு வியாக்கரணமும் அப்படி வரலாம். அதுன்னு சொன்னதுதான் ஓஹோ ரைட்டு புரிஞ்சிருந்துருக்கு. இப்ப நிறைய சொல்லுவார் அது போல. ஆனால் இந்த வியாக்கரணம் சொல்லும்பொழுது நமக்கு என்னென்ன வியாக்கரண சூத்திரங்கள் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கு, அங்கே இருக்கிற சூத்திரத்தை இங்கே எப்படி அப்ளை பண்ணினோம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மனசுக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா வித்யானந்தம்னு பேர். மோட்சானந்தம் வரத்தப்ப வரட்டோம்னு இப்பவே அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த கிடைக்கிற ஆனந்தத்தை ஏன் விடுறேன்? அதனால வித்யானந்தம், இது கேட்ட கேள்விக்கு நமக்கு எப்படி சமாதானம் சொல்லியிருக்க, என்ன அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கா பிரம்மசத்தாயஸ்த கர்த்தரி அபேட்சா தர்சன. அந்யதா அப்படின்னு என்ன, அஸ்தி பிரம்மா இத்தியாதோ கர்த்தரி லகாரோ நத்யா. அதனால அது இல்லைன்னா அஸ்தி பிரம்மான்னு சொல்றோம் இல்லையோ, இங்க கர்த்தரி லகாரம் இருக்கும் இல்லையோ. கர்த்தரி லகாரம் என்ன, கர்மணி லகாரம் என்ன, கவலையே விடப்படாது. பத்து லக்காரம் இருக்கு, லட்டு லிட்டு லுட்டு லுட்டு லேட்டு லோட்டு என்ன கதை விடுறா, லங்கு லிங்கு லுங்கு லுங்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்க. இதுல லட்டுங்கிறது பிரதமான, லட்டுங்கிறது வர்த்தமான காலத்தை சொல்லக்கூடியது. அந்த லட்டுங்கிறத வரும் பொழுது அசதாத்துக்கு மேல லடர்த்தத்தில் லட்டுல முதல்ல அசு லான்னு இருந்ததான், அசு லட்டுன்னு தான் இருந்தது. அது சக்காரம் போயிடுச்சு, என்னடாங்க ஈட்டாங்கிறது அது போயிடுது போயிடுது, வியாபாரம் லோபம் வந்துடுது. அசு லான்னு இருந்தது. இந்த அசு லான் இருக்கும் பொழுது லாவுக்கு திப்பு ஆதேசம் பண்ணின சித்தசி சித்தசு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால. ஸோ பிரதமாபக்தி ஏகவச்சனத்தில் லாக்கு திப்பு பண்ணார், அசு து அப்படின்னு ஆச்சு. அசு சீன் வந்ததுமே கர்த்தர் சிவன் வர தெரிஞ்சது. ஐயா இது வேற கணம், அதாதி கணம். ஸோ திப்பு வந்து அது மறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. மறைஞ்சு போயிடணும்னா நமக்கெல்லாம் தெரியாது, வையாக்கரணன் மட்டும் தெரியும். அவருக்கு மட்டும் அப்படி தெரியும், அந்த கண்ணுக்கு மட்டும் தெரியும் அவருக்கு. ஏன்னா வேற சூத்திரம் வராமல் தடுக்கிறதுக்கா. ஸோ இப்போ என்னாச்சு, அசு தீ. இப்போ இந்த இந்த தீங்கிறது, இந்த அஸ்திங்கிறது எந்த அர்த்தத்தில் வந்திருக்கு, கர்த்தர்த்தத்தில் வந்திருக்கு. அதனால தான் சொல்றார் அஸ்தி பிரம்மா இத்தியாதோ கர்த்தரி லகாரோ நத்யா ச ஏவம் ச. எப்படி இப்படி இத்தனை இடங்களில் சொன்னேனோ, இதனால அதீதாதிஜானஸ்ய ஈஸ்வர ஜானத்துக்கு உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேபி. அதீதாதிஜானம் போனதரம் ஒரு ரெண்டு பத்து நாளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்ததான ஜானம். அது இப்போ நமக்கு வருதுன்னா அந்த பொருள் இப்போ வேண்டாமா? வேணாம். அதீதாதிஜானஸ்ய ஈஸ்வர ஜானத்துக்கு உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேபி. அர்த்தாபேட்சை இல்லை, அந்த பொருள் இருந்தால் தான். இப்பொழுது நீங்கள் பத்து நாளுக்கு முன்னால் ஒரு குடத்தை பார்த்துருக்கேன், இப்போ அந்த குடத்தை நினைக்கிறேன். நினைக்கிறதுக்கு முன்னால் அந்த குடம் வேணுமா? இப்போ அந்த குடம் இருந்தால் தான் அந்த ஞானம் வரும்னு ஏதாவது இருக்கோ, நினைவு வரணும் இருக்கோ. நினைவு வர்றதுக்கு வேற காரணங்கள் இருக்குது. இது மனசில் சம்ஸ்காரம் இருக்குது, அந்த சம்ஸ்காரமானது உத்போதமாச்சா உத்போதமான நினைப்பு வரும். அவ்வளோ அந்த குடமே இப்போ எதிர்க்க நமக்கு வரணும்னு நிர்பந்தம் இல்லை. ஸோ அதீத ஞானத்துக்கு அர்த்தாபேட்சை இல்லை. அதே போல் ஈஸ்வர ஞானம் உண்டாகணுமே ஆனால், ஈஸ்வரனுக்கு அறிவு உண்டாகணுமே ஆனால், பொருள் இருந்தால் தான் அறிவு உண்டாகும் என்கிறது இல்லை. ஈஸ்வரன் தான் சர்வஜ்ஞன் சொல்லிட்டு எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எப்பொழுதும் அவருக்கு எல்லா அறிவும் இருந்து கொண்டே இருக்கு. அதான் ஈஸ்வருடைய லட்சணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஈஸ்வர ஞானத்துக்கும் ஞானத்துக்கு உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேபி. பொருள் இல்லாத போனாலும் தன் நிரூபியத்துவ தர்சனேனா, இது எந்த ஞானம், இந்த ஞானம் வந்திருக்குன்னு, இது எந்த விஷயமான ஞானம், அதான் தன் நிரூபியத்துவ தர்சனேன. ஞானஸ்யேயர் நிரூபியத்துவம் ஸ்வபாவா. ஞானத்துக்கு ஞாத்ரு நிரூபியத்துவம், ஞாதாவும் இருக்கணும் ஞேயம் இருக்கணும், அந்த ரெண்டும் இருந்தால் தான் சார் ஞானம் வரும், அதுதான் ஸ்வபாவா. அந்யதா அப்படி நீங்கள் ஒத்துக்கலன்னா இதமகம் ஜானாமி இது அனுபவோ நஸ்யா. லோகத்தில் மனுஷனுக்கு நான் இதை அறிகிறேன், இதம் அகம் ஜானாமி. பர ஞானமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இதம் இப்பொருளை அகம் நான் ஜானாமி அறிகிறேன். ஸோ இதம் எனக்குடையதான பொருள் ஞேயம், அகம் எனக்குடையதான ஞாதா, ஜானாமி எனக்குடையதான கிரே, இப்படித்தானே வரும். ஸோ நீங்கள் ஞாதா இல்லாமலேயே ஞேயம் வரும், ஞானம் வருங்கிறத சார் எப்படி சார் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அனுபவத்துக்கு விரோதமாக பேசினா எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஸோ முக்தியிலையும் உனக்கு ஞானம் இருக்கு, அது பிரம்மஸ்வரூப ஞானம் இருக்குன்னு சொன்னால் அப்போ ஞாதாவும் இருக்கணும் ஞேயமும் இருக்கணும், இந்த ரெண்டும் இல்லையே இல்லைங்கிறத எப்படி வரும் அப்படிங்கிறார். ஞாதுரர்த்த பிரகாசத்த ஞானத்வாத் இதுச விவரண விரோதத்த, அதோட விவரணத்தில் ஞாதுகூ அர்த்த பிரகாசத்திய ஞானத்வா, ஞாதாவுக்கு ஏற்படக்கூடியதான பொருளுடைய பிரகாசம் அதான் ஞானம். உங்கள் ஆச்சாரியால் சொல்லி எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கார். ஸோ ஞானம் வரணுமே ஆனால் ஞாதா வேணும் சொல்லியிருக்காரா? நானா சொன்னேன், விவரணாச்சாரியா சொல்லியிருக்கார் சார், அவர் சொல்லிக்கிட்டோம், நான் அப்படி ஒத்துக்கல. சொல்ல முடியுமா உங்களால? என்ன அந்த விவரணம் சொன்னால் அது வேத மாதிரி நமக்கு விவரணாச்சாரியர் மீதி பாமதிக்காரரை கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, விவரணாச்சாரியர் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு விவரணாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், எதுக்கு? பஞ்சபாதிக்கைக்கு. அந்த பஞ்சபாதிக்கு பற்றி யாரும் பேசல, சில பேருக்கு அதிர்ஷ்டம் சார், புண்ணியம் ஏற்றவள் அப்படியே. ஏன்னா இந்த சாஸ்திரத்தை மற்ற சாஸ்திரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ற அளவுக்கு எழுதினவர் அவர். பஞ்சபாதிக்கைக்காரர் என்ன பண்ணியிருக்கார், டோட்டலாக சூத்திர பாஷ்யம் என்ன இருக்கோ அதை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை எழுதினர். பஞ்சபாதிக்கையில் இருக்கிறது தான் விவரணத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த விவரணாச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார், எந்தெந்த சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காளோ அந்த சாஸ்திரத்தில் சொன்னதான் அத்தம பிரமேயத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்கேன். அதனால எதை சொன்னாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு விவரணத்தில் பதில் இருக்குது. அதனால தான் அந்த விவரணத்துக்கு அவ்வளவு பதில், அந்த பிரகாசாத்மா எழுதின அந்த கிரந்தத்துக்கு அவ்வளவு பிராமுக்கியது. அதே மாதிரி தான் எங்கள் பாமதிக்காரரும் எழுதியிருக்கார், வாசஸ்பதி மிஸ்டர் சர்தர்சன டீ காக்கிறது இருந்த போதிலும் வாசஸ்பதி எல்லாரும் வைகிறார், விவரணாச்சாரியர் என்னடாங்க அவ்வளோ வசதியாக தூக்கி வச்சுருந்துருக்கா எல்லோருக்கும். ஏன்னா அந்த விவரணத்தில் பேசிக்காக நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை விஷயங்களும் அதில் சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஸ்புட்டமாக இருக்காது. அந்த விவரணம் இல்லை பஞ்சபாதிக்கு ஜென்மாவில் புரியாது, அந்த விவரணாச்சாரி விவரணமே புரியலாங்கிறத அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த விவரணத்துக்கு சாஸ்திரம் முழுக்க இருக்க தெரிஞ்சால் தான் புரியும். ஆனால் விவரணம் இல்லாத போனால் பஞ்சபாபாதிக்காரருடைய இதயம் என்னதுன்னு நமக்கு தெரியாது, அவர் ஏன் இப்படி பேசுகிறார்னு தெரியும், அவருடைய பாஷையே ஒரு மாதிரி இருக்கு. அதனால விவரணத்துக்கு விரோதம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான். அதனால் விவரணத்துக்கு விரோதம் வந்துடும் உங்களுக்கு பத்திரம் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறார். அதனால ஞாதகோ அர்த்த பிரகாசிய ஞானத்வா இது விவரண விரோதச்சா இது சே இத்தனை கேள்வி அப்படின்னு வந்தால் நான் ஜாதேகே வியக்தி நிரூபியத்வேபி கதாச்சித்து ததசம்பந்தவர் உபபத்தேக. இப்போ இதுக்கு முதல்ல பரிசியாக ஒரு அஞ்சாறு இடம் சொன்னாரோ இல்லையா, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜாத்தியானது வியக்தி நிரூபியமாக இருக்கு, வியக்தி நிரூபியம் வியக்தியை கண்டா இந்த ஜாத்தியானது இந்த வியக்திக்கு சேர்ந்தது. இப்போ கடத்துவ ஜாத்தின்னு சொல்கிறேன், கடத்துவ ஜாதிக்கு என் கடத்துவம்னு பேர் வச்சிருக்கேன், கடத்தில் இருக்கும் ஜாதி. பட்டத்துவ ஜாதிங்கிற அதுக்கேன் சார் பட்டத்துவ ஜாதிங்கிற பட்டத்தில் தோணும் ஜாதி. ஸோ ஒவ்வொரு ஜாதியும் சொல்லும் பொழுது அந்த வியக்தியை சொல்லித்தான் சொல்கிறேன். ஸோ வியக்தி நிரூபியமாகத்தான் இருக்கு அந்த ஜாதிக்கு, ஜாதிக்கும் வியக்திக்கும் என்ன சம்பந்தம், சமவாய சம்பந்தம். அந்த சமவாய சம்பந்தம் எப்படி நிரூபிய நிரூபக பாவ சம்பந்தமாக இருக்குது, ஏத்தன் நிரூபியமாக அது இருக்குது தன் நிரூபகமாக எது இருக்குது. அதனால் ஒன்னால் ஒன்று புதிக்கப்படுகிறது. நான் பாட்டுக்கு நிரூபிய நிரூபாவ சம்பந்தம்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா அது ரொம்ப நாளை சொல்லி சொல்லி உங்களுக்கு புரியிற போல ஐடியா வந்துடும். என்னைக்கா அதனால சார் நிரூபிய நிரூபம் என்னது அப்படின்னு தமிழில் சொல்லணுன்னா கஷ்டப்படும். நிரூபியனும் ஒன்னால் இன்னொன்று குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்கோ, சம்ஸ்கிருத பதம் தான், ஆனால் நமக்கு நன்னா நமக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஜாதிக்கும் வியக்திக்கும் இந்த ஒரு சம்பந்தம் இருந்தாலும் வியக்தி நிரூபியமாக ஜாதி இருந்த போதிலும் கதாச்சித் சில சமயத்தில் தத் அசம்பந்தவது, அதனுடைய சம்பந்தம் இல்லாமலேயே, வியக்தி சம்பந்தம் இல்லாமலேயே ஜாதி தோணுகிறது அப்படின்ட்டு. அப்படி இருக்கே லோகத்தில் எப்பொழுதும் ஜாத்தியும் வியக்தியும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்திருந்த போதிலும், வியக்தியினால் ஜாதி குறிக்கப்பட்டிருந்த போதிலும், இது சாதாரணமா நடக்கிறது. எப்பாவது ஒரு சமயத்தில் அந்த வியக்தி இல்லாமலேயே ஜாதி தோணுகிறது என்ன சொல்லப்படுறேன் அப்படிங்கிற கதாச்சிது தது அசம்பந்தவது உபபத்தே சொல்லிவிட்டேன் சார். ஏதோ சார் தோன்றது, எங்கே சார் தோன்றது, சொன்னா தானே தெரியும் அப்படின்னு. அது இப்போ ஒரு பசுமாடு இருக்க, ஒரு குதிரை அங்கே இருக்கு. இவன் அந்த குதிரையை பார்த்து இவன் பசுமாடுன்னு பிரமிச்சு விட்டான். குதிரையில பசுமாடுங்கிற ஞானம் வந்துருக்கு. இப்ப குதிரையை பார்த்துட்டு இவன் பசுமாடுன்னு நினைச்சான். இது பசுமாடுன்னு நினைச்சதுனால அங்க என்ன ஜாதி இருக்கு? கோத்ர ஜாதி இருக்கு. இது இவன் நினைச்சது என்ன? கோ கௌகம் தான் நினைச்சேன். அங்க என்ன ஜாதி இருக்கு? கோத்ர ஜாதி. கோத்ர ஜாதியினுடைய சம்சர்க்கம் எங்க சார் இருக்குங்க? கோத்துல இருக்க, கோவுல இருக்கா, அஸ்வத்துல இருக்கா? அசுவத்தில் தானே இருக்கு. ஸோ இப்ப ஜாதி இருந்த போதிலும், ஜாத்தியினுடைய சம்பந்தம் அங்கே இருந்த போதிலும், அந்த ஜாதி என்ன நிரூபம், எதனால காட்டப்பட்டிருக்கு? அந்த கோத்ர ஜாதி எதனால காட்டப்பட்டிருக்கு? குதிரைங்கிற வியக்தினால. நியாயமா எதனால போட்டிருக்கணும்? கோங்கிற வியக்தியா இருந்து கோத்ர ஜாத்தியை காட்டி இருக்கணும். இங்க குதிரைங்கிற வியக்தியா இருந்து கோத்ர ஜாத்தியை காட்டியிருக்கு. ஸோ ஒரு சம்பந்தத்தில் வியக்தி ஜாதி நிச்சயம்தான், நிச்சயமா இருந்தாலும் அது எப்பொழுதும் வியக்தியை பிடிச்சுட்டே இருக்கோ, வேற வியக்தி இன்னொன்னு காட்டியிருக்கோ இல்லையோ, அதான் சொல்றாரு. அப்ப என்ன, சில சமயத்தில் தத் அசம்பந்தவது, அந்த கோ வியக்தியை பிடிச்சிக்காமல் இன்னொரு வியக்தியால, கோ வியக்தியை பிடிச்சிக்காமல் அசோ வியக்தியை பிடிச்சுட்டு இந்த சம்பந்தம் தோணுகிறதோ இல்லையோ, அதே போல தோணலா. ஜாதே வியக்தி நிரூபியத்வேபி கதாச்சித்து தத் அசம்பந்தவது உபபத்தே. ஏன் சம்பந்த பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தாகத்வா? என்ன, இந்த சம்பந்த பிரயோஜகமான உபாதி எது இருக்கோ அதை விட அதிக சத்தாகமா இருக்கமே ஆனால் அது இல்லாமலேயே இது இருக்கலாம். வியக்தியை விட ஜாதிக்கு அதிக சத்தான்னு வச்சுண்டு பேசிட்டு இருக்கா. சோ தத சம்பந்த சம்பந்த பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தாகத்வா. அதையேவ இதற்கு மேல இக்காரணத்தினால், அதையேவான்னு சொன்னதுனாலேயே நமக்கு என்ன தெரியறது, மோட்சத்துல ஞேய சாமான்யமும் ஞாதாவும் இல்லாத போனாலும், அப்பயவான என்ன, மோட்சத்துல ஞேய சாமான்யம் ஒரு பொருளும் இல்லை, ஞாதாவும் இல்லாத போனாலும், ஞாதத்துவோபலட்சித ஞானத்துவோபலட்சித பிரகாசம் இருக்கு. இப்ப முன்னால சொன்னது என்ன, மோட்சத்துல ஞேயம் இல்லை, ஒரு மனுஷனும் ஜீவனும் இல்லை, ஆனா என்ன சார் இருக்கு, ஞானத்துவோபலட்சிதமான பிரகாசம் இருக்கு. ஆக அந்த பிரகாசம் இருப்பதனாலேயே அசைவ ஞானசிய, நீங்க சொல்லக்கூடியதான ஞானத்துக்கு ஞானத்துவோபலட்சிதசிய சஜ்ஞேயத்துவம் சஜ்ஞாதிருத்வம் தான் ஸ்வாபாவிகம். ஞேயத்தோட கூடியிருப்பது அதே போலயே ஞாதாவோட கூடியிருக்கிறதுங்கிறது சுவாபாவிகம் இல்லை. ஏன், உபாத்தியபாவத்தாலே ஞான ஞாத்ருஞ்ஞேயோகோ சம்பந்தத்தை அபாவார். அதனால இப்படி சொன்னதுனால ஞானத்துக்கு சஜ்ஞேயத்துவமும் சஜ்ஞானத்துவமும் சஜ்ஞாதிருத்வமும் சுவாபாவிகம் இல்லை. அப்படின்னு என்ன, ஞேயம் இல்லாத போனாலும் ஞாதா இல்லாத போனாலும் அப்பொழுது பிரகாசம் இருக்கலாம். அதான் எங்க மதம். நான் என்ன சொல்றேன், மோட்சத்துல அந்த அர்த்த பிரகாசம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, ஞானோபலட்சிதமான அர்த்த பிரகாசமும் இருக்கு, ஆத்மஸ்வரூபம் இருக்கு, ஆனா அங்க நியாயமான பொருள் ஒன்றும் இல்லை, அறியக்கூடியதான பொருள் இல்லை. அதே போல அறியக்கூடியதான பொருள் இல்லை, அறிபவனும் இல்லை. அறிபவன் அறியக்கூடியதான பொருள் அறிவு, இந்த மூணும் இருந்தது அதுக்கு விவகாரம் இருந்து இந்த மோட்சம் வரலேன்னு அர்த்தம். மோட்சத்துல என்ன, ஞாதாங்கிறவன் இல்லை, பார்க்கக்கூடியதான ஆப்ஜெக்ட் இல்லை. இப்ப என்ன சார் இருக்கு, அந்த அர்த்த பிரகாசம் மட்டும், வெறும் பிரகாசம் மட்டும், ஆத்மஸ்வரூபம் மட்டும் இருக்கு அப்படி. அதையேவா இப்படி சொன்னதுனால மோட்சத்துல ஞேய சாமான்யமும் இல்லை, ஞாதாவுடைய ஞானாவும் பிரகாசிக்கல, ஆனாலும் ஞானத்துவபலட்சிதமான அர்த்த பிரகாசம் மட்டும் இருப்பதனால் சஜ்ஞேயத்துவம் சஜ்ஞாதிருத்துவம் தான் அஸ்வாபாவிகம். இப்ப சுவாபாவிகம் இல்லைன்னு சொன்னா மட்டும் போறாத, போருமா அது எப்படின்னு ப்ரூவ் பண்ற. ததாகி சஜ்ஞேயத்துவம் தாவது ஞேய ஜன்யத்துவம் வா, ஞேய வியாப்தியத்துவம் வா. இப்ப சஜ்ஞேயத்துவம் இணையத்துடன் இருக்கிறது, ஒரு பொருளுடன் இருக்கிறது அப்படிங்கிற. அவன் பூர்வபட்சி என்ன சொன்னா, மோட்சத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் சார், ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அறிவு வரும். ஒரு பொருளை பார்த்தா தானே நமக்கு அறிவு வருது. குடத்தை பார்த்தா இது குடம்னு அறிவு வருது, பேனாவை பார்த்தா இது பேனான்னு அறிவு வருது. மோட்சத்துல உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? வேண்டாம், நீங்க வேண்டாம்னு தள்ளக்கூடியது இல்லை சார். ஆத்மா அறிவு இருக்கும் அது, எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னா வேண்டாம்னு போகாது உங்களை விட்டு. ஹேயோபாதைய ரஹிதம் ஆத்மா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால என்ன என்ன அறிவு இருக்கத்தான் இருக்கு. அறிவு இருக்கணுமே, அறியப்படும் பொருள் இருக்கணுமே சார். பொருள் இருக்கானா? பொருள் இல்லையே. பொருள் இல்லாமல் எப்படி சார் அறிவு வரும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன். இப்ப நாம என்ன சொல்றோம், இப்ப சஜ்ஞேயத்தும் கேயத்தோட இருக்கணுங்கிறத, கேயத்துவத்தோட கூடி இருக்கணும்னா கேயத்தினாலதான் அறிவு பிறக்கிறதா, இல்ல எங்க கேயம் இருக்குமோ அங்க ஞானம் இருக்குங்கிறத. ஞேய ஜன்யத்துவம் வா, ஞேயம் வியாப்தியத்துவம் வா. சஜ்ஞேயத்துவம் அறிவு ஒரு பொருளுடன் கூடித்தான் இருக்கணும் என்ற சொல்லுக்கு தங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறீர்கள்? அந்த பொருள் இருந்தா தான் அறிவு வருங்கிறத, எப்பப்ப பொருள் இருக்கோ அப்பப்பத்தான் அறிவு வரும்னு சொல்றேன். இது ரெண்டுல எது உங்களுடைய இஷ்டம்? அறிவு பொருளாகத்தான் அறிவு உண்டாகிறது என்று சொல்லப்படாது. என்ன பரோட்ச ஜானே ஈஸ்வர ஜானே அபாவாது. பத்து நாளைக்கு முன்னால பார்த்ததான பொருள் இருக்கு, அந்த பொருளை உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? உங்க பையன் பெங்களூர்ல இருக்கான், என்ன பண்றேன் டெலிபோன் பண்றேன். அவன் ஞாபகம் வந்ததுனால தானே டெலிபோன் பண்றேன். சும்மா ஞாபகம் வராது பரவாயில்ல, டெலிபோன் பண்றல. என்னடா எப்படி இருக்க, என்ன பண்ணிருக்க, படிச்சுட்டு இருக்கியா? என்ன இங்க இருக்கு அதட்டி பழக்கம். ஸோ அங்கே இருந்தாலும் அதட்டணும். ஸோ வியவாரம் போன் எடுத்துட்டு அதட்டுறேன். இப்போ போன் எடுத்துன்னு அவன் அது அவரோட ஞானம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஞானம் மட்டும் இல்லையா, ஞாபகம் வந்ததும் இல்லையா? ஆனா அந்த பொருள் பையன் இங்கே இருக்கா? நான் இங்கே பையன் எதிர்க்க இருந்தா தான் அறிவு வரணும்னு நிர்பந்தம்னு நீங்க சொல்றல. பொருள் இல்லையோ, பொருள் இல்லாதவனா ஞானம் வருதோ இல்லையா? ஸோ பரோட்ச ஞானத்துல எதிர்க்க இல்லாத சமயத்தில் அந்த ஞானம் வரும்பொழுது பொருளானது எதிர்க்க இல்லாத போனாலும் நமக்கு ஞானம் வரும். ஸோ அங்கே ஞானம் வர்றதுக்கு காரணம் என்ன? சம்ஸ்காரங்கள், பூர்வார பூத சம்ஸ்காரம் உத்பூதமானா அது ஸ்மிருதியாக நமக்கு வருது. அந்த ஞானமே தவிர எதிர்க்க பையன் இல்லை, எதிர்க்க பொருள் இல்லை. ஸோ பொருள் இல்லந்தா தான் அறிவு வரணும் எனக்கூடியதான நிர்பந்தம் பரோட்ச ஞானத்துக்கு இல்லை. பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன பொருள் இருந்தால் தான் ஞானம் வரணும் இல்லை, பொருள் இல்லாமலே வந்திருக்கேன். இன்னொன்று ஈஸ்வர ஞானே தா, ஈஸ்வரனுக்கு பொருள் இருந்தால் தான் அறிவு வரணும்னு நிர்பந்தம் இல்லை சார். பொருள் இல்லாமலேயே அவருக்கு வரலாம், அதான் அவர் ஈஸ்வரர், இங்கே ஜீவர். அவருக்கு எப்படி அறிவு வருதுங்கிறது திரிகாலத்தில் இருக்கிறது அறிவும் வருது, சாட்சாத் பிரத்யட்சமும் சில பேர் சொல்கிறார். இன்னும் சில பேர் சொன்னால் வர்த்தமான காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அறிவும் கண்ணுக்கு தெரியறது அவருக்கு. என்ன இந்த பொருள் எனக்கு தெரியுது சார், ஈஸ்வரனுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்னார், உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களையும் சேர்த்து பின்னால் இதயத்தில் அவர் பார்க்குறார். சிம்பிளா, நீங்க எந்தெந்த மனுஷன் எந்தெந்த இடத்துல எதை பார்க்கிறார், மனுஷன் மட்டுமல்ல அத்தனை பிராணிகளும். ஏன்னா ஈஸ்வர சர்வபூதானா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். ஸோ யாராவது எதை பார்த்தாலோ கேட்டாலோ அறிந்தாலோ மோந்தாலோ எல்லாரையும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எந்த கம்ப்யூட்டர்ல போட்டாலும் சர்வர்ல போய் சேர்ந்துட்டதோ இல்லையா? நீ தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, பேசாச்சாரியர் விவரணாச்சாரியர். ஸோ நீங்க கண்ணால பார்த்ததுமே உங்களுக்கு மட்டும் அறிவு இல்லை, ஈஸ்வரனுக்கு வந்தாச்சு. ஸோ ஈஸ்வரனுக்கு ஞானம் எப்படி? வர்த்தமான விஷயக்கு பார்த்த ஞானம் பிரத்யட்சம், போன ஞானம் அதீத ஞானம் எல்லாம் அவருக்கு ஸ்மரணம் எல்லாம் அவருக்கு நினைக்கிறார். நமக்கு தான் நமக்கு என்ன சின்ன சிலதான் ஞானம் வரும், சிலது மறந்து போயிடும். ஏன்னா ஜீவனம் இல்லையா? அனுப்பஞ்சேன் எல்கேஜியில் உங்க கிளாஸ்மேட் யார் சார்னா, யாரை கண்டாமா இப்போ ஞாபகம் இருக்கா? இல்லை, பத்து நாளுக்கு முன்னால் நடந்ததான ஞானம். முந்தானேற்று உங்க காலத்தில் என்ன சாம்பார்னு கேட்டால் தெரியாது, பண்ணின மாமிக்கே தெரியாது உமக்கு என்ன சாம்பார். இப்போ விவகாரம் நடந்த அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். ஆனால் ஈஸ்வரனுக்கு எல்லா ஞானம் இருக்கும். அதே போலயே மேலே நடக்கக்கூடியதான அதீதமான அநாகதமான விஷயங்கள் அவருக்கு எல்லாமே இந்த மாயாங்கிற ஒரு பீதியில் எல்லாமும் இருக்கு. ஸோ அவருக்கு அதை படிக்க தெரியும். அப்போ என்ன சொன்னார், ஈஸ்வரனுக்கு முக்காலமும் பிரத்யட்சம், அதுக்கு பொருள் இருந்தால் தான் பிரத்யட்சம்னு நிர்பந்தம் இல்லை. அதான் பரோட்ச ஜானே ஈஸ்வர ஜானே அபாவா, இவன் ஒண்ணு சொல்லியாச்சு. ஸோ ஜேய ஜன்யத்துவம்னு நீங்க சொன்னேன், ஜேயத்தினால பொருளால் தான் அறிவு பறக்கிறது என்று சொன்னேன்னா பொருள் இல்லாமலேயே அறிவு பறக்கக்கூடியதான இடங்கள் சொல்லிவிட்டேன். ஸோ பொருளால் தான் அறிவு பறக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, எப்பொழுது பொருள் இருக்கோ அறிவு இருக்கோ அப்பொழுதுதான் பொருள் உண்டாகிறது. ஞேய வியாபியத்துவம், ஞானமானது ஞேய வியாபியமாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எப்ப எப்ப ஞானமோ அப்பப்பொழுதுதான் வருது பொருள் வரும் அப்படின்னு சொன்னோன்னா எதா ஜானம் ததார்த்தா இது காலிக வியாப்தம் பூர்வவது வியபிசாராது. முன்னால சொல்றது முன்னால சொன்ன மாதிரி இங்கேயும் பூர்வவது வியபிசாராது, இங்கேயும் பொருள் இருக்கணும் அப்பதான் ஞானம் இருக்கணும் அப்பதான் பொருள்னு நிர்பந்தம் இல்லை. தைசிக வியாப்திஸ்து தூர நிறத்தைவா, இப்ப தைசிக வியாப்திங்கிறத இப்ப இது வரைக்கும் எந்த சமயத்துல பொருள் இருக்கோ அப்பொழுதுதான் ஞானம் வரும், எங்க பொருள் இருக்கு எங்க ஞானம் இருக்கோ அங்கே தான் பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தைசிக வியாப்தி. இந்த தேசிகத்தை எந்த இடத்துல ஞானம் இருக்கோ அந்த இடத்துல பொருள் இருக்கு, இது ஒத்துக்க முடியுமா? ஞானம் எங்க சார் இருக்கு? நையாக்கு எனக்கு ஞானம் ஆத்மாவில் இருக்குப்பா, அவன் கதை அப்படி என்ன பண்றது ஆத்மாவில் இருக்குங்கிறான். உங்க நீங்க ஞானம் எங்கே இருக்குன்னு சொன்னா அந்த கரணத்துல இருக்குங்கிற நமக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். நமக்கு அறிவெல்லாம் எங்க சார் இருக்கு? அந்த கரணத்துல. ஏன்னா அந்த கரணத்துல தான் மனசனுடைய தர்மம் ஞானம். யார் சொல்ற? உபனிஷத்தில் இருக்கு அந்த கரண தர்மம் ஞானம்னு உபனிஷத்தில் இருக்கு. காமசங்கல்போ விசிகிஸ்தா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருசிர் அதிருசிர் கரீர் தீர் பீ இத்தியேதர் சர்வம் மன ஏவா. இந்த இடத்துல தீன்னு ஒரு பதம் இருக்கு, அந்த தீங்கிறது அறிவு உண்டு பண்றது அறிவு சொல்றது. ஸோ உங்களுக்கு அறிவுங்கிறது இத்தியேதர் சர்வம் மன ஏவா. அதனால நமக்கு ஞானம்னு சொன்னா எங்க இருக்கு? அந்த கர்ணத்தில். நையாய்க்கு எனக்கு ஞானம் எங்க இருக்குன்னு சொன்னா ஆத்மாவில். சாஸ்திர இலக்கத்தை என்ன சொல்றாரு தெரியுமா? எதிராளத்தை தகுந்தா போல பேசுவார். நியாயசாஸ்திரம் பாடம் தரும்பொழுது ஆத்மாவில் இது சொல்லும் பொழுது அந்த கணவன் இவருக்கு எங்க சார் ஞானம் இருக்குன்னு பரமேஸ்வர் வரப்பிடத்துல இருக்கு சொல்லணும். இவர் ஏன்னா அவளுக்கு அந்தந்த பாடம் சொல்றப்ப அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்பத்தானே புரியும் சொல்ல எங்க ஞானம் இருக்கோ அங்கே பொருள் இருக்கு. ஒத்துக்கிறடா ஞானம் மனசுல இருக்கு, பொருள் அங்கே இருக்கோ. இப்ப என்ன சார் தைசிக வியாப்தி நியாய வியாப்தி சொல்லிட்டு இருக்கல அதான் சொல்ல தைசிக வியாப்திஸ்து தூர நிறைவா நச்ச எதா அபரோட்ச ஜானம் ததா அர்த்தா இது காலிக வியாப்தம் நாஸ்தி வியபிச்சாரா. எது சார் நான் எதை சொன்னாலும் இப்படி நீங்க பண்றேன். நான் என்ன சொல்றேன்? எப்பொழுது ஞானம் இருக்கோ அப்பொழுது பொருள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என்னன்னா இப்படி சொன்னாதான் நீங்க வியபிச்சாரம் வருதுன்னு சொல்லே. ஆனா எப்பொழுது அபரோட்ச ஜானம் இருக்கோ அப்பொழுது பொருள்னு சொல்றேன். எந்த சமயத்தில் அபரோட்ச ஜானம் நமக்கு இருக்கோ, அபரோட்ச ஜானம்னா கண்ணு எதிர்க்க பார்க்கறோம், கண்ணு எதிர்க்க ஒரு பொருளை நான் பார்க்கணும்னா அங்கே பொருள் இருக்கணும். ஒத்துக்கல பொருள் இல்லாமல் நமக்கு அபரோட்ச ஜானம் வராது. இதை இதை நீங்கள் பார்க்கணும்னா அபரோட்சமாக உங்களை கண்ணுக்கு தெரியணுமே, ஆனால் அந்த பொருள் இருந்தால் தான் தெரியும். பொருள் இல்லாமல் தெரியுமா? தெரியாது. அதனால் எப்பொழுது அபரோட்ச ஜானமோ அப்பொழுது பொருள் இருக்கணும் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே விபச்சாரம் இல்லை. ஆனா ஆத்மாவும் அப்படின்னர். ஆத்மாட்டாத் அபரோட்ச பிரம்ம இது ஸ்ருதே அபரோட்ச ஜான ரூபா இது சாப்பி அர்த்த வியாப்தா இது வாச்சம். அப்பொழுதும் பொருள் இருந்தாகணும், ஆத்மா அபரோட்ச சுரூபம் என்று சொன்னேன்னா இன்னொன்று அன்னதான் இருக்கு, இதுல ஒன்றும் விவகாரம் இல்லை. ஆனா இந்த வியாப்தியிலும் தகராறு இருக்குனர். ஈஸ்வர ஜானே யோகி ஜானே சவ்யபிசாரா, ஈஸ்வரனுக்கும் அபரோட்ச ஜானம் பொருள் இல்லாமல் வருதா? யோகி ஜானம்னு ஒத்துக்கிறதுனா யோக ஜானத்துல நாங்க யோகி ஜானத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. யோக பிரத்யாசத்தையும் இப்ப சொல்றாரு எங்களுக்கெல்லாம் நையாக்கம் சொல்றத கண்டனம் பண்றது ஒரு ஆசை. அவன் சாமானிய பிரத்யாசத்தின்னர், அது இல்லாமலே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஞான லட்சணா பிரத்யாசத்தி, அதுவும் இல்லாமலேயே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். யோகஜ பிரத்யாசத்தி, அதுவும் எங்களுக்கு வேண்டியது இல்லை. யோகஜ பிரத்யாசத்தை ஏன் கண்டனம் பண்றாருன்னு மேல போய் சொல்றேன். விவகாரம் என்னன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஆகையால் யோகஜ பிரத்யாசி யோகி ஞானமும் இல்லை. எதா ஐந்திரியக்கு ஜானம் ததா அர்த்தகா இது வியாப்தி. ஆனா எப்பொழுது கண்ணால் நாம் ஒரு பொருளை பார்க்கிறேனோ அப்பொழுது பொருள் இருந்தா தான் அந்த அறிவு வரும், அது மட்டும் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது வந்து சந்தேகம் இல்லை. ஏன் எங்க ஒத்துக்கிறேன்னர், இது எங்க சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்றேன், மோட்சத்துல ஞானம் இருக்கு அப்பொழுது பொருள் வேணும், அங்கேதானே வந்திருக்கு. எப்பொழுது பொருளை கண்ணால நீங்க பார்க்கிறீங்களோ ஐந்திரிய ஞானம் அப்பொழுது இருக்கணும், அறிவு இருக்கணும்னர். ஆத்மாவை நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடிஞ்சா அங்க ஞானம் இருக்கணும். ஆத்மா உங்களால கண்ணால பார்க்க முடியாது. ஏன் முடியாது சுவாமி? கண்ணால பார்க்கணுமே ஆனால் நியாயசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். என்ன மகத்துவ சமான அதிகரணம் உத்பூத ரூபத்துவம் இருக்கணும். கண்ணால எனக்கு ஒரு அறிவு வர்ணனையானால் அந்த பொருள் பெரியதாக இருக்கணும், உத்பூத ரூபம் இருக்கணும், அறியக்கூடியதான உருவம் இருக்கணும். அதுல அந்த ரெண்டு இருந்ததுனால கண்ணால பார்க்க முடியும். ரொம்ப அந்த மூலையில் ஒரு சின்ன ஒரு முடி இருக்கு, என்னால கண்ணுக்கு தெரியல, ஏன் மகத்துவம் இல்லை. கண்ணாடி இவருக்கு விள விள நீட்டா தொடச்சிருக்கான், நேர போய் முட்டின் இருக்கான், ஏன்னா ரூபம் இல்லை. இப்ப விவகாரம் என்ன, உருவமும் இருக்கணும், அதுல கலரும் இருக்கணும், மகத்தவம், இந்த ரெண்டும் இருந்தா தான் கண்ணால நமக்கு தெரியும். ஆத்மாவில என்ன சுவாமி இருக்குன்னா, ஆத்மால ரூபம் இல்லை. ஆத்மால ரூபம் இல்லைன்னு எப்படி சொல்லணும், அசப்தம சப்தம ரூபம் அவ்வியம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லணும். அந்த டிசிப்ளின் வந்தா தான் நமக்கு நல்லா புரியும் எல்லா விஷயம். சோ ஆத்மாவில பொருள் இல்ல, அதனால கண்ணால பார்க்க முடியாது. அதான் சொல்றாரு, ஐந்திரிக எதா ஐந்திரிய கஜானம் ததார்த்தி வியாப்தி சர்வசம்மதா நச்ச ஆத்மரூபே ஜானே ஐந்திரிய தத்துவம் அஸ்தி. ஆத்மரூப ஜானத்தினால ஐந்திரியக்கம் இருக்கும், அங்கே இந்திரியத்தினால ஆத்மா உங்களால பார்க்க முடியுமோ, இல்ல ஐந்திரிய ஜானம் இல்ல. ஆகையால் எதா ஐந்திரிக ஜானம் ததார்த்தாங்கிற இடத்துல அந்த வியாப்தி நன்றாக இருந்த போதிலும் இந்த வியாப்தி உங்க ஆத்மாவுக்கு அப்ளை ஆகாது. இது நதையா விரோதா நானு எதா அபரோட்ச ஜானம் ததார்த்தா இது வியாப்தி ஆரோக்கியம். இதுக்கு மேல சொல்றோம், எப்பொழுது அபரோட்ச ஜானம் இருக்கோ அப்பொழுது அர்த்தம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒருத்தங்கன்னா என்ன ஆகும்னு, அபரோட்ச ஜானம் சுத்தியில ரஜத்தம்னு தோன்றது, கிழிஞ்சல்ல ரஜத்தம் தோன்றதோ இல்லையா, இது அபரோட்ச ஜானம் தானே, கண்ணுக்கு எதிர்க்க தானே சார் தெரியுது, கிழிஞ்சல்ல வெளியே பார்த்தான், பார்த்ததோட மட்டும் இல்லை இன்னொருத்தன் பார்த்துவிட போறான், அந்த வெளியை எடுத்துன்னு போயிட போறானோ, இந்த பயம் வந்து இவன் எனக்கே வேணும் எனக்கூடியதான ஆசையினால அங்கே போய் அதை முன்னால நான் தான் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறோம் ஓடுற சார், அங்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்போ இவனுக்கு கண்ணுக்கு இவனுக்கு வெளியே தெரியலன்னு சொல்ல தயாரா இருக்கலாம், நீங்க வெளி தெரிஞ்சது வெளி இருக்கா, இது அபரோஷ ஞானம் தானே. எங்க எப்பொழுது அபரோஷ ஞானமா இருந்தால் ஞானம் இருக்குமோ அப்பொழுது அர்த்தம்னு சொன்னா, இந்த இடத்துல கிழிஞ்சல்ல வெள்ளியை காணப்படுறது, வெளி காணப்பட்ட வெள்ளியை காணப்படுறதுன்னு ஓடுறான், இங்க பொருள் இல்லையு நீங்க சொல்றீங்கள, சோ பொருள் இருக்குன்னு ஒத்துண்டாகணும், பொருள் இருக்குன்னா அந்த பொருள் என்ன, எப்படிப்பட்டதான இவன் ஓடுறான்னு அங்கே பொருள் இருக்கணும், அங்கே பொருள் இருக்கான்னா பொருள் தான் இல்லையே பின்னால இல்லையேன்னு சொல்லப்படும், அப்ப அங்க இருக்கிற பொருள் என்ன, அது அனிர்வசனியமான ரஜதம் அப்படின்னு ஒத்துக்கணும். சோ அங்கே ரஜதம் இருக்கு, ஞாபகம் என்னன்னா அங்கே ரஜதம் இருக்கு, அந்த இருக்குன்னு சொன்னா அது எப்படிப்பட்டதான ரஜதம், அனிர்வசனியமா இன்னது என்று சொல்ல முடியாமல் அப்பொழுது தோணியதான ரஜதம், வேற ஒண்ணும் இல்லை சார். அனிர்வசனியம்னு என்ன சொல்றான், இன்னது என்றது குடிக்க முடியல, எப்படியே அது நிஜமான ரஜதமா தெரியல, நிஜமான ரஜமா பின்னால இது ரஜதம் இல்லைன்னு சொல்ல மாட்டான், சொல்றானே நேஜம் ரஜதம்னு, அது அசத்தான ரஜதமா, அசத்தான கண்ணுக்கு தெரியப்படாது ஆனாலும் கண்ணுக்கு தெரியாது, சதசத்தான ரஜதமா, அப்படி ஒரு பிராரம்பம் ஈஸ்வர சிருஷ்டியில இல்லை, ஒண்ணு சத்தாவா இருக்கணும் அசத்தாவா இருக்கணும், சதசத்தாக இருக்க முடியாது, நான் என்னத்தான் சொல்றது, அதனால சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ சொல்ல முடியல. ஆகையால் அந்த ரஜத்துக்கு என்ன பேரு, அனிர்வசனியம், சன்னாப்பிய சன்னாப்பிய பயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னாப்பிய பயாத்மிகானோ சங்காப்பிய சங்காப்பிய பயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வசனீய ரூப அனிர்வசனியம்னு இன்டிஃபைனபிள்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விடுறான் இங்கிலீஷ்ல, ஞாபகம் வச்சுக்கோ, இன்டிஃபைனபிள் இல்ல, அது சத்து இருக்கு என்றோ இல்லை என்றோ இருக்கு இல்லை என்றோ சொல்ல முடியாது, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அந்த அனிர்வசனீய ரஜதமே உங்களுக்கு வராது அப்படிங்கிற நச்ச எதா அபரோட்ச ஜானம் ததார்த்தா இது வியாப்தி அனபிபதமே இதம ரஜதம் இது அபரோட்ச ஜான அந்நியதானுபத்தியா அனிர்வசனீய ரஜத சித்தி நத்தியா அர்த்தம் வினாபி அபரோட்ச உபபத்தே, பொருள் இல்லாமலேயே அபரோட்சம் வரலாம் என்று நீங்க சொல்றீங்கள, அப்புறம் ரஜத்தம் வராது, அந்த இடத்துல ரஜத்துக்கு அனிர்வசனீயத்துவம் வராம போயிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுக்கு நாங்க என்ன சொல்றோம் சுவாமி, ரஜதம் அங்கே தோன்றதுங்கிறது நிஜம், ஆனா ரஜதம் அங்கே தோன்றதுனால அது அந்த இடத்துல வந்து அனிர்வசனீய ரஜதமானது ஞான அந்நிதானுபத்தியா இடம் ரஜதம்ங்கிற ஒரு ஞானமோ வருது, எப்ப ஞானம் வருதோ அங்கே பொருள் இருக்கணும், அங்கே பொருள் இல்லாத போனால் இவனுக்கு அபரோட்ச ஞானம் வராது, இவனுக்கும் அபரோட்ச ஞானம் வந்தாச்சு, தேர்ஃபோர் அங்கே பொருள் இருக்கணும், அங்கே பொருள் இல்லைன்னு பின்னால சொல்றான், ஆகையால் அந்த பொருள் வந்து அனிர்வசனீய ரஜதம் அப்படின்னு நாங்கள் சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னிருக்கேன், அப்படி நாங்கள் சொல்லலை. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் தெரியுமோ, அங்கே ரஜதம் இருக்கு அனிர்வசனீய ரஜதம், ஆனா அந்த அநிர்வச்சனீய ரஜதம்ங்கிற வந்து நான் பார்க்கறதுனால அங்க ரஜதம் இருக்குன்னு சொல்றேங்கிற அது இல்ல. என்ன சார் எதனால சொல்றேன்னு இல்ல, இதம் ரஜதம் ஜானாமி அனுசந்தீயமானம் ஞான விஷயத்தும், இங்க நான் ரஜதத்தை பார்க்கிறேன், இதம் ரஜதம் ஜானாமி அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஞானம் பண்ணு. இந்த இங்கு ரஜதத்தை நான் இந்த ரஜதத்தை நான் பார்க்கிறேன் என்றதான ஒரு ஸ்மரணம் உங்களுக்கு வருது, ஒரு அனுபவம் வருது. அந்த அனுபவத்துல ஜானாமிங்கிற ஞானம் இருக்கும் இல்லையா, அந்த ஞானத்துக்கு ஒரு விஷயம் வரும், விஷயம் இல்லாமல் ஞானம் வராது. ஸோ ஞானத்துக்கு ஏன் வராது, முன்னாலேயே சொல்லிட்டேன் நான், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்க ஞானம்ங்கிற ஒரு பதார்த்தம், சவிசேஷ பதார்த்தம். இதுல நீங்க இங்கிலீஷ் எல்லாம் பார்க்க முடியாது, இதுல இந்த பாஷையில தான் வர முடியும். மனுஷனுக்கு வரக்கூடியதான பொருள்ல இந்த ஞானம்னு ஒண்ணு மட்டும் இருக்கு பார்த்தல, இதை மட்டும் என்னடா இந்த அது வந்து ஒரு விஷயம் இருந்தா விஷயத்தை பத்தி தான் வரும். அறிகிறேன்னு சொன்னா எதைன்னு சொல்ல நீங்க சொல்லி ஆடும், எதுவோ தெரியல சார் அப்படின்னு சொல்லுது. நான் தைரியமா இருக்கேன்னா எதைன்னு கேட்கறதுண்டோ, வெக்கப்படுறேன்னா எதைன்னு கேட்கறடா. ஆனா ஞானம் எனக்கு அறிந்திருக்கேன்னு சொன்னா எதைன்னு கேட்டாகணும், அதுக்கு பதில் நீங்க சொல்லி ஆகணும். ஸோ உலகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்ல ஞானம் ஒண்ணுதான் சவிசேஷமான பதார்த்தம். எப்பொழுதும் ஞானம் வந்தாலும் அதுக்கு விஷயம் சொல்லித்தான் ஆகணும். அந்த ஞானத்தில் இருக்கிற சவிசேஷ பதார்த்தம் தான் நீங்க ஆசையிலையும் கிரியையிலையும் சொல்லிட்டு இருக்கு. வசதாக ஆசை பண்ணிட்டு இருக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ ஒண்ணு சொல்றேன், ஏன் எதை அறிஞ்சாலோ அதை ஆசைப்பட்டு அப்புறம் பண்றேன். ஸோ ஜானாதி இச்சதி எததே இதான் ஆர்டர். ஸோ இந்த ஞானம் ஒண்ணுதான் சவிசேஷமான பதார்த்தம். இந்த ஞானம் நமக்கு வந்திருக்கு, நான் வெள்ளியை பார்க்கிறேன் என்ற ஞானம் வந்திருக்கு. ஸோ இந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன, ஞானிய விஷயத்தா எங்க இருக்கு, ஞானத்துக்கு எது விஷயமா தான் திருப்பி சொல்லுவது, கவலையப்படப்படுறது. இது ஆதாயமா இருந்தா அது ஆதாயத்தா இருக்கு, இது அதிகரணமா இருந்தா அதுல இருக்கிற தர்மம் அதிகரணத்தா, அது விஷயமா இருந்தா அதுல இருக்கிற தர்மம் விஷயத்தா, அது எதை பத்தி எதுக்கு விஷயமா இருக்கு, ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடியதா தர்மத்துக்கு என்ன பேரு, ஞானிய விஷயத்தா. அந்த ஞானிய விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், ஆசிரியம் இருக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு ரஜதம் எனக்கூடியதான ஞானம் வருவையானால், இந்த ஞானம் எனக்கு வந்ததான ஜானம் அது எதை பத்தினதான ஜானம், ரஜத்தை பத்தினதான ஜானம். அந்த ரஜ பத்தினதான அந்த விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கணும் இல்லையா, அது இருக்கணுங்கிறதுக்காக தான் சார் அனிருத்தி நேரத்தை உண்டு பண்ணினேன், எனக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக கல்பிக்கல. ஞானிய விஷயத்துக்கு ஆச்சரியமா ஒரு இடம் இருக்கணும், எவ்வளவு தூரம் உடம்பு இருக்கு. இதமகம் ஜானாமி, இதம் ரஜதம் அகம் ஜானாமி, இது அனுசந்தீயமானம், இப்படி நாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கோம். இப்படிப்பட்டதான யஞான விஷயத்துவம் எனக்கு வரக்கூடியதான ஞானத்துக்கு ஞானிய விஷயத்துக்கே ஆசிரியமாக இருக்கிற இடம், தசிய ஆசிரியாந்தர அனுபவத்தியா. அதுக்கு ரஜத ஞானம் ரஜத எடுத்து வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்ல முடியுமா, அப்படி லோகத்தில் இல்லை. ரஜத ஞானிய விஷயத்தா ரஜதில் தான் இருக்கணும், சுத்தி ஞானிய விஷயத்தா சுத்தியில் தான் இருக்கணும். இந்த எனக்கு ரஜதம் எனக்கூடியதான ஞானம் வந்தது, இந்த ஞானத்துக்கு விஷயமாக ரஜதம் இருக்கணும், அந்த ரஜதமான விஷயத்தை எங்கே இருக்கணும், ரஜதத்தில் தான் இருக்கணும், அங்கே இல்லையே அதனால என்ன பண்ணும், அப்பொழுது ஒரு ரஜம் உண்டா இருக்குன்னு ஆரம்பிக்கணும். அவ்வளோ தசை ஆசிரியாந்த அனுபவத்தியா அநிர்வச்சனீய ரஜத சித்தேகே வட்சியமானத்வாத். இது மேலே போய் அநிர்வச்சனீய வாதம்னு ஒன்று இருக்கு இந்த கிரந்தத்தில், அநிர்வச்சனீயம்னு என்ன, அநிர்வச்சனத்துக்கு லட்சணம் என்ன, அநிர்வச்சனீயம் எப்படி உண்டாகிறது, இப்படி வரிசையை அநிர்வச்சனீயத்தை பற்றி பேசுறதுனால ஒரு 10 மணி நேரம் பேசுறதுக்கு விஷயம் கொடுத்துருக்காரு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். இப்படி சொல்ல போறேன்னு நான் சொன்னால் என்ன அர்த்தம், சொல்ல மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, இப்படி போய் பேசுறான்னு நினைக்காதீங்க, சொல்ல போறேன்னு என்ன அர்த்தம், இதை பற்றி விஸ்தாரமாக அங்கே சொல்ல போகிறோம். அப்பொழுது நமக்கு வேகமாக ஓடும், ஏன்னா இதெல்லாம் முன்னாலேயே நம்ம வச்சிருக்கோம், பின்னால் இருக்கிறது ரொம்ப சுலபம். இப்போ நம்ம சொல்றதெல்லாம் இந்த விவகார கடன பின்னால் இருக்கிறது சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கு முதல்ல, அதனால தான் கிரந்தத்தை குருமுகமாக வாசிக்கணும், நம்மளே வாசிக்க புரியவே புரியாது. பின்னால் சொல்ல போகிறேங்கிறதுல எடுத்து சொல்கிறா முன்னால் இப்படி இருக்குதுன்னு எடுத்து சொல்கிறோம், அப்போ நமக்கு சுலபமாக தெளிவாக மனசில் பதிஞ்சு நிற்கும். இப்படி இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே அசையேவ பரோட்ச பிரமேதி அநிர்வச்சனீய அர்த்த சித்தி. இக்காரணத்தினால் தான் பரோட்ச பிரமத்திலையும் நேராக கண்ணுக்காக எதிர்க்க இருக்கணும்னு இல்லை, பரோட்சமாக இருக்கிறதையும் அனுபவத்திலேயும் சித்தி வருது அப்படின்னு சொல்லி மேலே போகிற. இதை அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கோம். அடுத்த வாரம் எனக்கு வேற ஒரு காரியக்கிரமம் இருக்கிறதுனால நான் வரலை, சாஸ்திரிகளும் கிருஷ்ண சாஸ்திரிகளும் வரல, நிச்சயமாக கிளாஸ் நடக்கும். எல்லோரும் இந்த கிளாஸை விடாமல் அவருக்கு நீங்கள் வந்து இந்த உயர்ந்ததுனால ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்திக்கணும். இது போல சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒரு சிக்கனத்தை பாருங்க, அதுக்கு வந்து எதுவும் இல்லை, இன்னொரு நல்லா பழக்கம்.